நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றாள் காசிநந்தி தேவர், நற்றாள் காசிநந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருளம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்றைய சத்சங்கத்திற்கு இன்று காலை இரண்டு பெண் சாதகர்களிடமிருந்து குறிப்பாக சொல்கின்றேன், இரண்டு கேள்விகள் வந்திருந்தது இருவரிடமிருந்து ஒவ்வொரு கேள்வி. அதே நேரம் இன்று அதிகாலை நான் இன்றைய சத்சங்கத்தில் நாளைய நாளான மதர்ஸ் டே என்று சொல்லுவோம் தாயார் தினத்தை பற்றி சிறிதளவு பேச வேண்டும் என்று எண்ணினேன். அதைத் தொடர்ந்து இந்த ரெண்டு கேள்விகளும் வந்தது, எவ்வளவு அற்புதம். ஆகவே அந்த ரெண்டு கேள்விகளை வைத்தே, அந்த தாய்மார்களுடைய கேள்விகளை வைத்தே அதை நாங்கள் நடத்துவோம் என்று இருக்கின்றேன். ரெண்டு கேள்விகளை முதல் சொல்லிவிடுகின்றேன். முதலாவது கேள்வி ஒரு தாயிடமிருந்து. ஐயா, எங்களுக்கு இந்த உடலில் ஆன்ம ஈடேற்றம் கிடைக்குமா? ஏன் நான் அதை கேட்கின்றேன் என்றால், நான் ஒரு பெண் உடலில் இருக்கின்றேன். எங்களுக்கு எங்களுடைய குடும்ப வேலைகள் அவற்றுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கும் மனப்பாங்கு இருக்கின்றது. எங்களுடைய சாதனைகளை நாங்கள் ஆண்கள் போல் செய்ய முடியாது போல் நான் உணர்கின்றேன். அதேபோல் உலக வழக்கில் கூட, அந்த அம்மா சொன்ன உதாரணம், நாயன்மார்களை எடுத்தால் கூட 63 நாயன்மார்களை ஓர் இருவரை தவிர மிச்சம் எல்லோரும் ஆண் நாயன்மார்கள். அருளாளர்களை எடுத்தாலும் 100க்கு 90 வீதமான ஆக்கள் ஆண் உடலில் இருந்து அருளாளர்களாக இருந்து வந்து போனவர்கள். ஆகவே இந்த பெண் உடலில் அப்படியான ஒன்றை நாங்கள் அடைய முடியுமா? அல்லது ஆணுடல் கிடைக்கும் வரைக்கும் எங்களுக்கு அந்த சித்தியை அடைய முடியாதா என்பது எனக்கு ஒரு சந்தேகம் என்று அந்த கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். அது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி வந்தது, தொண்டு செய்வது சிறந்தது என்று எனக்கு தெரியும், பிறருக்கு தொண்டு செய்வது மிகவும் நல்லது என்று அருளாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். யோகி ராமையா அவர்களும் அவருடைய ஒளிநாடா ஒன்றில் சொல்லியிருக்கின்றார். அவர் சொன்ன கருத்து மிகச் சுருங்கிய கருத்து, அப்படி தொண்டு செய்யும் ஆன்மாக்கள் உயர் ஆன்மாக்கள் என்று ஒரு சொல்லில் பதில் கொடுத்திருக்கின்றார். அதை பற்றிய சிறிய விளக்கம் கூடுதலாக தர முடியுமா? அந்த தொண்டை பற்றியது, பிறருக்கு செய்யும் தொண்டு. இது ரெண்டையும் இணைத்தே இன்றைய கேள்விகளுக்கு பதில் காண்போம். முதலாவதாக, நாங்கள் சைவ சித்தாந்த சிவயோக மரபில் வந்த கிரியா யோகத்தில் பயணிக்கின்றோம். இரண்டிடத்திலேயும் சொல்லப்படுவது ஒன்றுதான், ஆன்மா வேறு உடல் வேறு. இதை நாங்கள் முழுமையாக உணராவிட்டாலும் கேள்வி ஞானத்தில் ஆவது எல்லோரும் கேட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த ஆன்மா வேறு உடல் வேறு என்றது உங்களுக்கு கேள்வி ஞானத்திலும் சரி உணர்வு நிலையிலும் சரி நீங்கள் அறிந்துவிட்டால், இந்த உடலில் இருந்து கொண்டு ஆன்ம ஈடேற்றம் அடைய முடியுமா என்ற கேள்வி நிச்சயமாக வருவது குறைந்துவிடும். எங்களுடைய ஆன்ம ஈடேற்றம் உடலில் அல்ல. சைவ சித்தாந்தமும் கிரியா யோகமும் அது தெளிவுறச் சொல்கின்றது. அது ஆன்மாவிற்கு தான் அந்த ஆன்ம ஈடேற்றமே தவிர உங்களுடைய உடலுக்கு அல்ல. இந்த உடல்களை உரைகளாக நாங்கள் எங்களுடைய ஆன்மாக்கள் இருந்து இந்த பயிற்சிகளை செய்வதற்கு பாவிக்கின்றோமே தவிர, அந்த உடலுக்குத்தான் அந்த ஆன்ம ஈடேற்றம் என்பது அல்ல. இந்த உடல் என்பது நாங்கள் உதறிவிட்டு செல்லும் ஒரு உரை. இறப்பு வரும்போது அந்த இறப்புடன் நாங்கள் ஆன்ம ஈடேற்றம் அடையலாம் அல்லது அடுத்த உடலிலும் அடையலாம் என்பதும் படித்திருக்கின்றோம். ஆனால் இந்த அம்மா சொன்ன கேள்வி கொஞ்சம் ஆழமான கேள்வி, நுட்பமான கேள்வி, சிந்திக்க வேண்டிய கேள்வி. இங்கு நான் ரெண்டு சொல்லை விளங்கப்படுத்த விரும்புகின்றேன். இந்த ரெண்டு கேள்வியை இணைத்து பேசுவோம். இன்றைய நாளில் கடமை வேறு தொண்டு வேறு, இதை நாங்கள் பகுத்தாய வேண்டும். ஆகவே ஒரு குடும்பத்தை எடுத்து பார்ப்போம். குடும்ப அளவில், உலகியல் அளவில் ஆண்கள் செய்வது அந்த குடும்பத்திற்கு கடமையாக அமைகின்றது. பெண்களும் அதே கடமையைத்தான் செய்கின்றார்கள், ஆனால் அது தொண்டாக அமைகின்றது. ஆண்களுக்கு அந்த சந்தர்ப்பம் குறைவு, பெண்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கூட. ஏனென்றால் இயற்கையாகவே அந்த பெண் உடம்பு அந்த ஆன்மாக்களுடைய அந்த அகக்கருவிகளுடன் சேர்ந்து அந்த அன்பை இயற்கையாகவே கொடுக்கக்கூடியது. அன்பில் இருந்துதான் தொண்டு வருகிறதென்று பாபாஜி சொல்லியிருக்கின்றார். அன்பு தொண்டு பக்தி சரணாகதி, அதற்கு மேலாக அது எங்கிருந்து வந்ததென்றால் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து வந்தவை. ஆகவே பெண்கள் செய்யும் விடயம் குடும்பத்தில் இருந்து கொண்டு அது கடமையாக இருந்தாலும், அந்த அன்பு என்ற விடயம் அவர்களுக்கு இல்லை என்றால் அந்த கடமையை அவர்கள் சரிவர செய்ய முடியாது. ஏனென்றால் அங்கு பாசம் தேவைப்படுகின்றது. பிள்ளைகளுக்கு பாசம் தேவைப்படுகின்றது. கணவன் தன்னுடைய ஆன்மீக வழியில் செல்வதற்கோ தன்னுடைய விடயங்களை செய்வதற்கோ முழுக்க முழுக்க தன்னுடைய மனைவியை சார்ந்திருக்கின்றான். அந்த மனைவியின் அனுசரணை இல்லை என்றால் அவனால் அதை செய்ய முடியாது. ஆனால் ஒரு கணவனாக, ஒரு ஆணாக தன்னுடைய கடமைகள் என்று நினைத்து இந்த உலகியலில் இருக்கும் விடயங்களை செய்யும் போது அன்பு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவன் அதை செய்வான், அவனால் செய்ய முடியும். அன்பு அதற்கு தேவையில்லை, ஏனென்றால் அது அவனுடைய கடமையாகத்தான் அமைந்திருக்கின்றது. பெண்களுக்கும் பிள்ளைகளை பராமரிப்பது, கணவனுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பது கடமை என்ற பெயரில் இருந்தாலும், அந்த பெண்ணுக்கு அந்த அன்பு என்ற விடயம் இல்லை என்றால் அவளால் அதை சரிவர செய்ய முடியாது. ஆண் அப்படியல்ல. ஆகவே இந்த அம்மா கேட்ட கேள்வி, தங்களால் இந்த விடயத்தை அடைய முடியுமா ஆன்ம ஈடேற்றத்தை என்று பார்க்கும்போது, இந்த பெண் உடலை வைத்து அவங்கள் தங்களை கீழே பார்க்காது, என்னை பொறுத்தவரையில் ஆண் உடலை விட மேலே பார்க்க வேண்டும் என்று என்னுடைய மனம் சொல்கின்றது. ஏனென்றால் ஆண்கள் கடமையைத்தான் செய்கின்றோமே தவிர இந்த அன்பு தொண்டு பக்தி சரணாகதி வழி நிற்பதற்கு நாங்கள் உருவாக்க வேண்டும். ஆனால் பெண்கள் அதை உருவாக்க தேவையில்லை. அவர்களுக்கு இயற்கையாகவே அந்த அன்பு அமைந்திருக்கின்றது. அந்த அன்பு மூலம் தொண்டு அமைகின்றது, அதற்கு மேலாக பக்தி அமைகின்றது. ஆகவே நாயன்மார்கள் ஆண்களாக இருந்தார்கள் பலர், அல்லது அருளாளர்கள் ஆண்களாக இருந்தார்கள் அவர்களுடைய இறுதிப் பிறப்பில் என்று பார்க்கும்போது, இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தாகிய ஆன்மா வேறு உடல் வேறு என்பதை பார்த்தால் அதற்குரிய விளக்கம் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஆகவே இந்த அம்மா கேட்ட கேள்வி, இந்த பெண் உடம்பில் உங்களுடைய ஆன்மா இருக்கின்றது, என்னை பொறுத்தவரையில் உங்களுக்குத்தான் அந்த ஆன்மா ஈடேற்றம், உங்களுக்கு என்று சொன்னால் உங்களுடைய உடலுக்கல்ல, உங்களுடைய ஆன்மாக்குத்தான் வெகு விரைவாக கிடைக்கும் அந்த ஆணுடன் நீங்கள் அந்த குடும்பத்தில் இருப்பவரை விட. ஏனென்றால் உங்களுக்கு அதற்குரிய சந்தர்ப்பங்கள் கூட. அது மாத்திரமல்ல, சைவ சித்தாந்தத்தில் பரமசிவன் பார்வதி சரி அரை உடம்பாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த நிலையிலேயே இறைவன் தான் பாதி சக்தி பாதி என்பதை எல்லோருக்கும் காட்டுகின்றான். ஆகவே சொரூப நிலையில் அவன் இருக்கும் நிலை நாங்கள் படித்திருக்கின்றோம். பரமசிவன் பராசக்தி என்ற நிலையில் இருக்கின்றான். தடத்த நிலைக்கு வந்தவுடன் படித்திருக்கின்றோம், ஆதிசிவன் ஆதிசக்தியாக இருக்கின்றான். பதிநிலைக்கு தத்துவ நிலைக்கு வந்தவுடன் பரவிந்து பரநாதம் பரவிந்துவாக இருக்கின்றான். எங்கு பார்த்தாலும் ஆண் பாதி பெண் பாதி, இது உடல் அளவில். ஆகவே அதை ஏன் காட்டுகின்றார்கள்? அந்த நிலையிலிருந்து எங்களுடைய குடும்ப நிலையில் கூட கணவன் மனைவியாக அது உருவெடுத்திருக்கின்றது, ஆனால் வெவ்வேறு உடல்களில். ஆகவே இன்னொரு விதத்தில் பார்க்க போனால், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து கிரியா யோகத்தில் நாங்கள் எல்லோரும் எங்களுக்கு இரண்டு பக்கம் இருக்கின்றன உள்ளுக்குள், மனிதத்தன்மை விலங்குத்தன்மை. இந்த இரண்டு விதத்தை எடுத்து பார்த்தால் கூட நாங்கள் ஆண் உடலில் இருக்கும் போது எங்களுக்கு நிச்சயமாக மனிதத்தன்மையை விட விலங்குத்தன்மை கூடுதலாகத்தான் அமைந்திருக்கும். அது விலங்குத்தன்மை என்றால் அகோரத்தன்மை என்பதல்ல, அதுதான் ஆண் தன்மை, வீரத்தன்மை. அதே போல் பெண் உடலுக்கு மாறி அமைந்திருக்கும். ஆகவே இவை எல்லாம் ஏன் அப்படி அமைந்திருக்கின்றது என்று சிறிது சிந்தித்து பார்த்தால் கூட, நாங்கள் ரெண்டு நிலையிலுமே இறைவனால் அந்த உடலுக்குள் பட்டு கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பழைய பிறப்பிலும் சரி, இந்த பிறப்பிலும் சரி, இனி வரப்போற பிறப்பிலும் சரி என்றபடியால், என்னை பொறுத்தவரையில் நாங்கள் படித்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களில் இருந்து ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இந்த ரெண்டு நிலைகளும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை சக்கரத்தில் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். ஏன்? நாங்கள் அந்தந்த உடலில் இருந்து அந்தந்த அனுபவங்களை எடுக்க வேண்டும். ஆனால் இந்த அம்மா கேட்ட கேள்வி, இந்த பிறப்பில் இந்த உடலில் இருந்து கொண்டுதான் அவள் அதை கேட்டாவே தவிர, இதற்கு முதல் பிறப்புகளில் எத்தனை ஆணாக இருந்தா, மனித பிறப்பில் எத்தனை பெண்ணாக இருந்தா என்றது அவளுக்கு தெரியாது. இனி வரப்போகும் பிறப்புகளிலும் எத்தனை முறை அப்படி எடுக்கப் போகின்றா என்பதும் தெரியாது. ஆனால் இறைவன் இந்த உயிர்களை, ஆன்மாக்களை இந்த உடல்களில் புகுத்தும் போது, இந்த ரெண்டு நிலைகளிலும் இருந்து அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பது தான் சைவ சித்தாந்த யதார்த்தம். ஆகவே எல்லோருக்கும் இந்த உடல்கள் கொடுக்கப்படும். எல்லா ஆன்மாக்களும் இந்த உடல் ரெண்டில் ஒரு உடலை மாத்திரம்தான் எடுத்து தப்பி பிழைக்க முடியாது. ஆகவே இந்த உடல் நிலைகள் இந்த ஆன்மாக்களுக்கு எல்லா அனுபவங்களையும் எடுப்பதற்காக சரி சமமாகவும் இருக்கலாம், ஒன்று கூட ஒன்று குறைவாகவும் இருக்கலாம். அந்த வினைகளுக்கேற்றபடி அந்த உடல் அமைப்புகள் கொடுக்கப்படுகின்றது இறைவனால் என்பது சைவ சித்தாந்தத்தில் நிச்சயமாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த அம்மா கேட்ட கேள்விக்கு, நாங்கள் இப்போது உலகியல் முறையில் ஆன்மீகத்தையும் சேர்த்து பார்த்தால், உடல் அளவில் பெண் உடலில் இருப்பவளுக்கு இந்த தன்மையை அடைவது பாபாஜி சொன்ன நான்கு கோட்பாட்டின்படி அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி முறைப்படியும் சைவ சித்தாந்தத்தில் சொன்னபடி அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி முறையைப் பார்த்தாலும் இரண்டும் ஒன்றே. இந்த இரண்டு வழிகளிலும் பெண்களுக்குரிய சந்தர்ப்பங்கள் கூட. ஆனால் அதே நிலையில் இன்னொன்றையும் பார்க்க வேண்டும். சைவ சித்தாந்தத்தில் கூறிய கருத்தை, ஆண் உடலுக்கு ஆன்மாக்கு அறிவு என்றும் பெண் உடல் பெண் ஆன்மாக்கு மனம் என்றும் கூறப்படுகின்றது. அதுவும் உண்மைதான். சிவன் சிவனே என்றிருக்க சக்தி தன்னுடைய தொழிலை செய்கின்றாள் சிவன் பார்வையில். ஆகவேதான் இந்த ரெண்டு உடல் அமைப்புகளும் உலகளவில் ஆன்மாக்களுக்கு நிச்சயமாக பிறப்புகளில் கொடுக்கப்பட்டே தீரும். அப்படி கொடுக்கப்பட்டால்தான் இரண்டு உடல் அமைப்புகளிலிருந்தும் நாங்கள் அந்தந்த அனுபவங்களை பெற்று எங்களுடைய முத்தி நிலையை அடைய முடியும் என்பதில் ஒருவித சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த அம்மா அதை பற்றி யோசித்து, அதை பற்றி சிந்தித்திருக்கின்றார். அது இன்றைய தினத்தில் சிந்தித்தது மிகவும் அருமை. ஏனென்றால் நாளை தினம் தாயாருடைய தினம். இதற்கு மேலாக நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க போனோமாக இருந்தால் தாய் நிலையை, இது சைவ சித்தாந்தத்தில் மாத்திரமல்ல, அருளாளர்கள் நிலையில் மாத்திரமல்ல, கிரியா யோகத்திலும் மாத்திரமல்ல, உலகியலில் கூட ஒவ்வொரு நிலையிலும் இந்த ரெண்டு நிலைகளும் காணப்படுகின்றன. இதில் இந்த நான்கு நிலைகளிலும் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உயர்நிலையில் இருக்கும் சிவனே காரைக்கால் அம்மையார் கைலையில் வந்து சேர்ந்தபோது அம்மையே வாருங்கள், அம்மா வாருங்கள் என்று அழைத்தார். அவர்தான் சொரூப நிலையில் சாட்சாத் சிவனாக இருக்கும் அவரே காரைக்கால் அம்மையாரை, பெண் உடலில் இருந்த காரைக்கால் அம்மையாரை அன்னையே வாருங்கள், அம்மா வாருங்கள் என்று அழைத்தார் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த சாட்சாத் சிவனே அந்த நிலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். இந்த பெண்கள் தாய்கள் எல்லோரும் அதை உணர வேண்டும். ஆகவே அந்த நிலையில் தொடங்கி மற்றைய நிலைகளில் பார்த்தீர்கள் என்றால் கூட எங்களுடைய கிரியா யோகத்தில் கூட அன்னை நாகலட்சுமி தேவியார் பாபாஜியின் சாதனா சக்தியாக இருந்து பாபாஜியின் செயல்பாட்டை கவனிப்பது மாத்திரமல்ல, அதை நீங்கள் கடமை என்றும் எடுக்கலாம், தொண்டென்றும் எடுக்கலாம், ஆனால் அது தொண்டு நிறைந்த கடமை. அது மாத்திரமல்ல, தேவையான நேரத்தில் பாபாஜிக்கு தேவையான விடயங்களையும் அவருடன் பகிர்ந்து கொள்வார். அந்த கட்டமைப்புத்தான் உலகியலில் கணவன் மனைவிக்கும் இடையே பொருத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதன்படி வாழ்பவர்கள், அதன்படி சந்தோஷமாக வாழ்பவர்கள் குறைவு. ஏனென்றால் அங்கு நான் எனது என்பது பிணைக்கப்பட்டிருக்கின்றது உலகியல் அளவில். அதை நாங்கள் சிவன் பாதி சக்தி பாதி என்று உவமானமாக எடுத்து பார்த்தாலும் எங்களுடைய வாழ்க்கையை, அல்லது சாதனா சக்தி என்று எடுத்து பார்த்தாலும் உலகியல் அளவில் எங்களுக்கு அந்த நான் எனது என்ற ஆணவ பிணைப்பு இருக்கும்போது அவற்றை நாங்கள் சிறியளவு ஒப்புக்கொண்டாலும் மாயைகள் வினைகள் காரணமாக அங்கு சண்டையும் சச்சரவும் தான் நிலவுகின்றது. ஆகவே ஆன்மாக்கள் என்பது ஒன்று, உடல்கள் என்பது வேறு. ஆகவே இரண்டு உடல்களில் இருப்பதும் ஆன்மாக்கள் தான். அதே ஆன்மாக்கள் ஆண் பெண் இல்லாத நிலையில் இருக்கின்றது. அந்த ஆன்மாக்கள் எந்த உடலையும் எந்த நேரத்திலும் எடுக்கலாம் என்பதுதான் சைவ சித்தாந்தமும் கிரியா யோகமும் சொல்லுகின்றது. ஆகவே இந்த அம்மா கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில். இரண்டாவது கேள்வியாக அமைந்தது தொண்டை பற்றி. அந்த இடத்தில்தான் நான் இந்த கடமை என்ற சொல்லையும் கொண்டு வந்து இணைத்தேன். இன்றைய சத்சங்கத்தில் அதை விளங்கப்படுத்துவோம் என்று உலகியலில் நிச்சயமாக பிறருக்கு செய்யும் தொண்டு என்பது உருவாக வேண்டுமென்றால் பலமுறை படித்து விட்டோம், அன்பு அருளாக வேண்டும். அன்பு என்பது குடும்பத்திற்குள் நடப்பது, அல்லது ஒரு குறுகிய வட்டத்தில் நடப்பதுதான் அன்பு. அது நிச்சயமாக எல்லோருக்கும் உண்டு. ஆனால் அது வெளியால் செல்லும் போது, பிறரிடம் செல்லும் போது, பிற உயிரினங்களிடம் செல்லும் போது, உலகத்தில் இருக்கும் எல்லாவற்றிலும் செல்லும் போது அது அருளாக மாறுகின்றது. ஆகவே அதை நாடிச் செல்லும் போது, அதை நோக்கிச் செய்யும் தொண்டுகள் நிச்சயமாக யோகி ராமையா அவர்கள் சொன்னது போல அது உயர் தொண்டாக கருதப்படும். கருதப்படுவது மாத்திரமல்ல, அது உயர் தொண்டாக அமையும். அதே போல் அவருடைய ஒளிநாடாவில் அவர் சொன்னது போல, அந்த உயர் தொண்டினை செய்யும் ஆன்மாக்கள் நிச்சயமாக ஒரு உயர் நிலையில் இருக்கும் ஆன்மாக்களாகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுடைய அன்பு அருளாகத் தொடங்கிவிட்டது. அதில் எந்த நிலையிலும் இருக்கலாம், அது முதிர்ந்த நிலையிலும் இருக்கலாம், நடுநிலையிலும் இருக்கலாம், ஆரம்ப நிலையிலும் இருக்கலாம். அந்த அருளாகினால் மாத்திரம்தான் அந்த தொண்டு பிறரை சென்றடையும் என்பது அந்த அம்மாவினுடைய கேள்விக்குரிய பதில். ஆகவே இந்த ரெண்டு கேள்வியும் அற்புதமாக நான் சிந்தித்துக் கொண்டிருந்த இன்றைய தலைப்பிற்கு சாதகமாக அந்த கேள்வி அமைந்திருக்கின்றதையிட்டு நானே மகிழ்ச்சி அடைந்தேன். இறுதியாக எங்களுடைய கிரியா யோகத்தில் உலகியல் நிலையில் யோகி ராமையா அவர்கள் எங்களுடைய சங்கங்களை ஸ்தாபிக்கும் போது இந்த சிவசக்தி கோட்பாடு, பாபாஜி அன்னை கோட்பாடு, அதன் மூலமாக எங்களுடைய உலகியல் கிரியா குடும்பத்திற்கு, உலகியல் கிரியா குடும்பம் பயிற்சி பெறும் கிரியா சங்கங்களுக்கு தலைவராக ஒருவரை நியமித்தவுடன் உடனடியாகவே தாயாக ஒருவரை நியமித்திருக்கின்றார் எல்லா சங்கங்களுக்கும். அதை நாங்கள் கிரியா சங்கங்களின் தாயார் என்று சொல்லி அழைக்கின்றோம். அந்த முறைகளை நாங்கள் எங்களுடைய சங்கங்களிலும் வைத்திருக்கின்றோம். ஆகவே இந்த தாய்மை நிலை, தாய் நிலை மிகவும் முக்கியமானது. சிவனாலேயே அங்கீகரிக்கப்பட்டது. ஆகவே அந்த நிலையில் இருக்கும் எல்லா தாய்மார்களும், வயதில்லை, தேவையில்லை, தாயாகப் போகின்றவர்கள், தாயாக இருப்பவர்கள், தாயாக வாழ்ந்து முடித்தவர்கள் எல்லோருக்கும் பொருந்தும். ஆகவே அப்படியான தாய்மார்களை நாங்கள் நாளை அவர்களுடைய தினமாக இந்த உலகியல் முறையில் நினைக்கின்றோம். ஆகவே அது மூன்று நிலைகளிலும் அமைந்த ஒன்று. ஆகவே அந்த தாய்மார்களுக்கு, எங்களை கிரியா சங்கத்தில் இருக்கும் தாய்மார்கள், எங்களுடைய சிவ தொண்டில் இருக்கும் தாய்மார்கள், எல்லா தாய்மார்களும், உலகத்தில் இருக்கும் தாய்மார்களுக்கும் இந்த சத்சங்கத்தை சமர்ப்பணம் செய்கின்றேன். மேலாக கிரியா அன்னை அவர்களுக்கும் எங்களுடைய சாட்சாத் பராசக்தியாகிய உமாதேவியார் அவர்களுக்கும் இந்த சத்சங்கத்தை சமர்ப்பணம் செய்து, இத்துடன் இந்த சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து, இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இறைவன் ஐயா தற்போது இணைப்பில் இல்லை, அவருடைய மின்சார தடை காரணமாக என்று நினைக்கின்றேன். ஆகவே கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமஹ.
அந்த அடிப்படையில எல்லா பெண்களும் நல்லா அது மாதிரிதான் இருக்கு. சொல்றாங்க. அந்த வகையில இன்னைக்கு சத்சங்க நல்லா சிறப்பாக அமைஞ்சது. இது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இறைவனே கைலாயத்துக்கு சார் சொன்ன மாதிரி எம் அம்மையே வரக்குள்ள பராசக்தியே திருப்பி பார்த்தாங்க. காரைக்கால் அம்மையார் வரக்குள்ள எம் அம்மை வருகிறேன்னு சொல்லி சொன்னாராம் கோபெருமான். அந்த உலகங்கள்ல இருந்து பல ரிஷிகள்ல இருந்து எல்லாமே திரும்பி ஒரு நிமிஷம் பார்த்தாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்க ஒரு அங்கீகாரத்தை பார்க்கக்குள்ள இந்த தாய்மார்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. அத வந்து இழக்காக அவங்க பாதுகாத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய தன்மைகள் வளருது என்பதுதான் இதனுடைய இது. அதுக்கு ஒரு மனித பிறப்பிலே அன்னை தெரசா அம்மை வாழ்ந்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் அந்த வகையில இங்கே சத்சங்க நல்லா சிறப்பாக அமைஞ்சது. இன்னும் சிறப்பாக அமையும் பாபாஜிய பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் பிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
ஓம் கெரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. மிகவும் அருமையாக அதை தொகுத்து அதற்கு உலகியல் உதாரணமாக அன்னை திரேசாவையும் நீங்கள் ஞாபகப்படுத்தியிருக்கின்றீர்கள். அது மிகவும் உண்மையான ஒரு அருளாளர், ஒரு ஒரு தொண்டர் இருந்து அவர் அதை நிரூபித்திருக்கின்றார். அதேமாதிரி பலரும் இருக்கின்றார்கள், இருந்திருக்கின்றார்கள். உங்களுடைய அவமானத்திற்கும் அதை நன்ற முறையாக சாதகர்களுடைய மனதில் பதியும்படி அதை மீண்டும் வலியுறுத்தி கொடுத்திருக்கின்றீர்கள் கார்த்திகேயா, பாபாஜி சிவன் அருளுடன். ஆகவே பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும் நன்றி சொல்வோம். ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம.